ஓம் நம சிவாய. சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
பாதுகாப்புக்காக நாம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு புகலிடம்னு அதுக்கு பேர் கதி. கத்திங்கிறது சாஸ்திரத்துலாம் நீ தான் கதி. நிறைய பாட்டெலாம் இருக்கு இல்லையா, நீயே கதி தாயே, நீயே கதி, நீயே எனக்கு புகலிடம். ஆக கத்தியான பூமி, போக்ஷ பூமியில் நன்றாக விளங்கி கொண்டிருக்கின்ற திவ்ய குண மேருவே. செவ்விதின்னா செம்மையாக சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிற திவ்ய குண மேருவே. இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்ல முடியும் என்று தெரிகிறது. இருந்தாலும் நான் இந்த அளவில் அது அர்த்தம் சொல்கிறேன். இதுக்கு வேணால் குண்டலினி யோகத்துக்கு போக முடியும். இந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு குண்டலினி யோகத்தை கூட இதில் விளக்க முடியும். இருந்தாலும் அது இங்கே சொன்னால் ரொம்ப குழப்பம் அதிகமாகிவிடும். அதனால் இந்த அளவிலேயே நான் சொல்லுகிறேன். மோக்ஷ பூமியில் சிறந்து விளங்குகின்ற இறைவா திவ்ய குண மேருவே. மேருன்னு சொன்னா ஒரு உயர்ந்த மலைக்கு பேர் மேருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. மேருனா உயர்ந்த இடம்னு அர்த்தம். மேருமலை, மேருமலையை வந்து கும்பா எழுதுகோலாக வைத்துக்கொண்டு விநாயகர் மகாபுராணம் இது இல்லை, மேரு மேருமலையில் எழுதினாரும்பாங்க. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட வெழுதிய முதல்வோனே. ஆகையினால மேருமலைங்கிறது மேரு சிகரம். வேதங்களெல்லாம் புகழ்ந்து பேசுகிறது, கச்சந்த மகாமேரும் ஏகஞ்சா ஜகதம் பிராஜபடர பதங்கா நிகனே திஷ்டன்னா தபந்தி. இதெல்லாம் அப்படியே இது வேதத்தில் டிஸ்கிரிப்ஷன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் விளக்கமாக இருக்கு. நார்வே, நார்வேங்கிற நார்வே ஒரு நாடு, அந்த அந்த இடத்துல இப்படிப்பட்ட இருக்கு. திஷ்டன்னா தபந்தி, சூரியன் அங்கே அப்படியே 6 மாதம் மிட் நைட் சன்னே பேர் அப்படியே இருந்து கொண்டு அங்கே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அவர் ஒரே நேரத்தில் 7 சூரியன்லாம் தெரியுமா, சூரியன் 7 ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. சப்த சூரியாதிபமனு பிரவிஷ்டா. இது சரி, எங்கிருந்தோ எங்கேயோ போகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே மேருங்கிறது வந்து ஒரு சிறந்த மலையாக சொல்லப்பட்டிருக்கு. மகாமேரு யாத்திரைன்னு அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்காங்க. நார்வேல இருக்குது, நார்வேல இருக்குது மகாமேரு யாத்திரை. அதெல்லாம் நிறைய கப்பலில் போய் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த மலையிலிருந்து பார்க்கணும். ஆனால் சிலர் கைலாசத்தையே மகாமேரு என்கிறார்கள். நீங்கள் கோவிலில் பார்த்தா இந்த அம்பாள் சன்னிதியில் பெருமை இப்போ ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிரசித்தம், ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, ஃபேஷனாக இருக்குது. என்னது மகாமேரு பூஜை, மேரு சக்கரம். அந்த மேரு சக்கரம் வந்து பஞ்சாசத் பீட்ட ரூபிணி, 50 பீட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த அம்பிகை மேரு அப்படின்லாம் சொல்லுவோம். மேருன்னா உயர்ந்து இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றுக்கும் மேருன்னு பேர். மேரு பர்வதம், கைலாசத்துக்கு தான் மேரு பர்வதம். ஆக்சுவலாக நார்வேல இருக்கக்கூடிய அந்த பர்வதத்துக்கு தான் மேரு பர்வதம் என்று சொல்லுகிறார்கள். திலக்கருடைய புஸ்தகங்களில் இதை பற்றி விளக்கங்கள்லாம் நிறைய கொடுக்கப்பட்டு, பாலகங்காதர திலக்கர் அவர் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். ஆக திவ்ய குண மேருவே, சுருக்கமாக சொன்னால் மோட்சத்தை கொடுக்குற ஈஸ்வரனே பகவானே. கதியான பூமி நடுவுள் செவ்விதின் வளர்ந்து ஓங்கு திவ்ய குண மேருவே. அனந்த கல்யாண குணங்களை உடைய பகவானே, மோக்ஷ சாம்ராஜ்ய பூமியில் சிறப்புற்று விளங்குகின்ற இறைவா அப்படிங்கிறது இந்த மொழியில் சொல்கிற. இறைவனை சார்ந்திருப்பவனுக்குத்தான் மோக்ஷம் கிடைக்கும், சுவாமியை கண்டால் மோக்ஷம் கிட்டும் அப்படி பாடுறாங்களோ, சுவாமியை கண்டால் மோக்ஷம் கிட்டும். அப்போ வந்து பகவான் தான் மோக்ஷத்துக்கு நாதனாக இருக்கிறார், மோக்ஷத்தை அனுகிரகம் செய்கிறார், முக்தியை கொடுக்கிறார். ஆகவே மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய மோக்ஷ பூமியில் சிறப்புற்று விளங்கி கொண்டிருக்கிற பகவானேன்னு அர்த்தம். அதுதான் என்னுடைய தாத்பரியம். மோட்ச பூமியில இருக்கிறவர் யார்? ஈஸ்வரன் தான் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே ஏற்கனவே விளக்கப்பட்டாயிற்று. இப்போ இந்த வரைக்கெல்லாம் விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவ்வுமலமாகின்ற நாகபாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூர்ச்சை கடிது அகல வலிய வரும் ஞான சஞ்சீவியே, கதியான பூமி நடுவுள் செவ்விதின் வளர்ந்தோங்கு திவ்ய குண மேருவே. இதெல்லாம் இப்படி கூப்பிட்டாச்சு. கூப்பிட தெரியணும், பகவான ஸ்துதி பண்ண தெரியணும். பகவானை ஸ்துதி பண்ணுறதுக்கு நல்லா பழகினோமா நமக்கே நிறைய ஸ்துதியெல்லாம் வரும். நம்ம இரு பெரியவங்க சொன்ன பாடல்லாம் நம்ம படித்தோம்னு வச்சோம், அப்புறம் நமக்கும் தெரியும். எல்லாவற்றையும் நமக்கு இணைச்சி சிந்திக்க முடியும். அப்படி ஈஸ்வரனுடைய பக்தியினால தான் நிறைய பேர் பகவானை புகழ்ந்து பாடியிருக்கிறார். அப்படி சொன்னதுக்கு பிறகு இதெல்லாம் வரிசையாக சொல்கிறார். அவ்வியம் இருக்க, அவ்வியம்னு அவு போடணும்னு சொல்லி பழைய புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கு. அவு அவ்வையார் போடுறோம் இல்லையா, உழவையார் இல்லை. நம்ம பையங்களும் அப்படிதான் படிமா, உழவையார் படிமா. அவ்வியம் அந்த அவ்வியம் தான் போடணும்னு போட்டிருக்கு புஸ்தகத்தில். பழைய தமிழ் புத்தகங்கள் எல்லாம் அவ்வியம் அவ்வியம் ஒருவர் அவ்வியம் பேசலா, அவ்வியம் பேசேன் அப்படி ஒன்று இருக்கு. அவ்வியம்ங்கிறத வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வியம்னா பொறாமை, நிறைய பொறாமை. நமக்கு வாழ்க்கையில் எப்பவுமே இது சர்வசாதாரணம். எல்லாருக்கும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன புண்ணியமோ பாபமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறந்திருக்கோம், வாழ்கிறோம். எல்லார்ட்டையும் இருக்கிற கஷ்டத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு நல்லதெல்லாம் வந்திருக்கு, வளர்ச்சியெல்லாம் வந்திருக்குன்னா கஷ்டத்தை பார்த்து நிறைய பேருக்கு சந்தோஷம் தான், உள்ளுக்குள்ளே வெளியில் சொல்லிக்கிறது இல்லை. அதனால் நமக்கு சேர்ந்தவங்களுக்கு யாராவது கஷ்டம், ஐயோ பாவம்னு சொல்லுவோம், ஆனால் வந்து படட்டும்போம். அப்படி தான் மனசில் இருக்குது நிறைய பேருக்கு. அதில் அவ்வியம்ங்கிறது வந்து பொறாமை, மனிதனுக்கு பொறாமை ஜாஸ்தி. அதுவும் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு ஏகப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்கிறார். அது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்மளை காட்டிலும் பொறாமை குணம் கம்மிங்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்மளை காட்டிலும் பொறாமை குணம் கம்மினா நமக்கு அதிகம்னு அர்த்தம். ஒன்று அது ஒரு உதாரணமே சொல்கிறாங்க பாருங்கள். ஏதோ ஒரு டப்பாவில் நிறைய நண்டெல்லாம் பிடிச்சி போட்டானா, மற்ற டப்பாவெல்லாம் மூடினானா, இந்தியா டப்பாவை மூட வேண்டான்னு தானா, ஏன்னா ஒரு நண்டு மேலே போனால் இன்னொரு நண்டு கீழே இழுத்துடும், அதனால் அது மூடாத, அது இந்தியா நண்டுன்னு. அது மாதிரி அது மாதிரி புறம் மேலே எழுந்து எழறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. தம்பி தம்பி முன்னேறது அண்ணனுக்கு பிடிக்கிறது இல்லை, அண்ணன் முன்னேறது தம்பிக்கு பிடிக்கிறது இல்லை, அப்புறம் மற்றவங்களையும் பேசுவானே. அதனால் மனிதனுக்கு பொறாமை குணம் ஜாஸ்தியாக இருக்குது. அது என்னமோ தெரியல. வள்ளுவர் இதுக்குன்னே ஒரு அதிகாரத்தை வச்சுட்டார், அழுக்காராமை. அழுக்காறு எனும் ஒரு பாவி அப்படியே திட்டார். இன்னொருத்தர் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அது ஈஸ்வரனுடைய மகிமை, விபூதி. நல்லா பாடுறாரா, நல்ல விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கா, வாழ்க்கையில் நல்லா இருக்காரா, நல்ல பணம் இருக்கா, பதவி இருக்கா, ஏதோ கடவுளுடைய அனுகிரகம். நீங்கள் கடவுளோட சம்பந்தப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பொறாமை வராது. நம்மகிட்ட இருக்கிற திறமையும் சரி, நம்மகிட்ட இருக்கிற வளமையும் சரி, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற திறமையும் சரி, கடவுளோட சம்மந்தப்படுத்தி பாருங்க. கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய அருளால் அவங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் அவரோடது நினச்சியா? எல்லாம் கடவுளோடதுப்பா. அவர் நல்லா பாடுறாருன்னா அவராக பாடுறார், அது கடவுள் பாடுறார் அவர் மூலமாக. அவர்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னா அது திறமை அவரோடது நினச்சியா? அது கடவுளோடதுப்பா. அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு பொறாமை வருதான்னு பாருங்க. நம்மகிட்ட இருக்கிறதே அப்படி தான் அர்த்தம் பண்ணணும். நம்மகிட்ட ஏதாவது சிறப்பு இருந்ததுன்னா அதுவும் எதுன்னா நம்மளோடது இல்லை, அது பகவானோடது. ஏதாவது தப்பு இருந்தால் தான் அது நம்மளது. ஆகினால ஏதாவது நல்லது இருந்தால் அதெல்லாம் பகவானுது. இப்படி நினச்சி பாருங்க, பொறாமை வர்றதுக்கு இடமே கிடையாது. ஆனால் தாய்மார் என்ன சொல்கிறார், என்கிட்ட நிறைய பொறாமை இருக்குங்கிறார். ஏன்னா பொறாமை இருக்கிற மனிதர்களோட தன்னை இணைத்து கொண்டு பேசுகிறார். நிறைய பொறாமை இருக்குது பிறருடைய வளர்ச்சியை கண்டு. இந்த வருஷம் 2 லட்சம் ரூபா லாபம். 2 லட்சமா உனக்கா லாபமா? என்ன போச்சான் அவ்வளோதான். என்ன என்னது அந்த கண்ணு இந்த கண்ணு கொல்லிக்கண்ணு நாசமாக போக கண் திருஷ்டி விநாயகர். எங்க ஊர்ல ஒரு சாமியார் வந்திருக்காரு, கண் திருஷ்டி விநாயகர், எங்க பார்த்தாலும் திருஷ்டி படும். எல்லாருக்கும் ஒரே. அப்ப இந்த பொறாம குணம்ங்கிறது மனிதனுக்கு சர்வசாதாரணமா இருக்கு. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், இந்த பொறாம குணம் நீங்கினாலே பெரிய புண்ணியம். நம்ம செய்யறதெல்லாம் இந்த பொறாம குணம் நீங்கணும். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம். அதனால முதல்ல அழுக்காருன்னு போட்டார். இந்த பொறாமை, பொறாமைன்னா என்ன அர்த்தம், பொறுக்காமை, இன்னொருத்தருடைய வளர்ச்சியை தாங்கிக் கொள்ளாமை. அதனாலதான் இந்த பொறாமையினுடைய மொத்த சொரூபம் நம்ம துரியோதனன். அவங்கெல்லாம் வந்து அந்த இந்திரபிரஸ்தத்தில் கொடுத்த ஒன்றும் இல்லாத கரட்டை அவ்வளோ பெரிய தேவ மாளிகையாக மாற்றி விட்டாங்க பஞ்ச பாண்டவர்கள். அதை பார்த்து தாங்க முடியல. அந்த பொறாமையினால தான், பொறாமை தீ தான் இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு காரணமாயிற்று. ஆக இந்த பொறாமைங்கிற குணம் இருக்கக்கூடாதுங்கிறது மறைமுகமாக இதில் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், பொறாமைங்கிற ஒரு குணம் எங்கிட்ட இருக்குது, இத்தனை கெட்ட குணம் எங்கிட்ட இருக்குங்கிறார். நான் என்கின்ற ஆணவம் அடைந்துட்டு இருக்க எப்போ நான் 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 சொல்கிறோம். நாங்கள் தாங்க சொன்னோம், நான் தான் சொன்னேன், நான் தான் பண்ணினேன். எது கெடுத்தாலும் நான் தான் நான் தாங்கிறோம். நல்லது பண்ணால் நான் தான், தப்பு பண்ணால் அது அவன் தான். வழக்கமே அதுதான் நம்ம சுபாவமே. இதுக்கு நான் காரணம் இல்லை, இது இவங்கள்லாம் காரணம். நம்ம மாற்றி பண்ணணும். தப்பு பண்ணால் நான் தாங்க உண்மையிலே காரணம், இல்லாட்டா கூட சொல்லி பாருங்க. நல்லது நடந்தால் அதுக்கு குரு குரு கடவுள்லாம் காரணம் சொல்லி பாருங்க. நல்ல விஷயங்களுக்கு இப்படிலாம் மாற்றி பழகணும். ஏதாவது வாழ்க்கையில் சிறப்பு ஏதாவது மகிமை வந்தால் இது குருநாதருடைய கிருபை, இறைவனுடைய பெருமை. நம்மெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாத சாதாரண ஆள், எல்லாம் ஈஸ்வரனுடைய மகிமைன்னு சொன்னோமானா நமக்கு அகங்காரம் வராது. அதே மாதிரி தெரிய தப்பு ஏதாவது பண்ணிட்டா அது நான் தான் பண்ணேன், நான் பண்ணியிருக்க கூடாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. அது நம்மக்கிட்ட இல்லாட்டா கூட சில சமயம் சில சூழ்நிலையில் நமக்கு என்ன சொல்லி தோணும், அது உண்மையிலே இன்னொருத்தர் தான் காரணமாக இருக்கலாம். இருந்தால் நான் சொல்லியிருக்கலாங்க, அவருக்கு சொல்லியிருந்தால் அவர் பண்ணாமல் இருந்துருப்பார்ல அப்படின்னு நம்ம வேலை அதை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு எல்லாமே உள்டாவாக இருக்குது. அதனால் நான் என்கின்ற ஆணவம் அடைந்துட்டு இருக்க ரொம்ப அகங்காரம் இருக்கிறது. அகங்காரம்னா நம்ம அகங்காரத்துக்கு சாஸ்திரத்தில் நிறைய அர்த்தம் இருக்குது. நல்லவனுக்கும் அகங்காரம் இருக்கும், அதாவது நான் இறைவனின் குழந்தை, அதுவும் அகங்காரம்தான். ஏன்னா நான்கிறது தனியாக இருக்கோ இல்லையோ, இறைவன் வேறு நான் வேறுங்கிறது அது நல்ல அகங்காரம், பழுத்த அகங்காரம்லாம் சொல்லுவார்கள், அதுவும் அகங்காரம்தான். ஆனால் இங்கே இருக்கிற அகங்காரங்கிறது செருக்கு, கர்வம். நான் தான் செய்தேன், அதை நான் செய்தேன், இந்த நான் செய்தேன், நான் தாங்க பெரிய தேர் பண்ணி வச்சேன் இந்த கோயிலுக்கு, சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் நான் தாங்க பண்ணி வச்சேன். நாம் தாங்க அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். அதை சொல்லிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. சாஸ்திரம் சொல்கிறது அப்படி சொன்னியானா நீ பண்ண புண்ணியமெல்லாம் போயிடும்னு, அது யாருக்கும் தெரியவே தெரியாது. அதாவது இந்த நான் என்கின்ற ஆணவம் அடைந்துட்டு இருக்க லோபம், லோபம்னு சொன்னால் வைத்து கொண்டு கொடுக்காத மனப்பான்மை எல்லாத்தையும் உள்ளே வச்சு வச்சு தினம் பீரோவை திறந்து இப்படி ஒரு தினம் இப்படி பார்க்கணும் போட்டு. அதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த நகையெல்லாம் சரியாக இருக்கா, இல்லை பாஸ்புக்கெல்லாம் எடுத்து பார்த்து அப்பா ஓடிக்கிட்டே போகணும், நல்லா இருக்கு வச்சு நேராக அப்பல்லோக்கு தான் போவோம். அப்புறம் என்ன இதெல்லாம் என்ன ஆகுது, நம்ம அதுக்கு அடிக்கடி இந்த லோபம், அதாவது கொடுக்கவே மனசு வரமாட்டேங்குது. அதை கை வந்து சொல்லுவான், ஐயோ காசே கையை விட்டு போகிறதேம்மா, அது போகுதேன்னு இதாக இருக்கு, மனசு வரமாட்டேங்குது. நிறைய எத்தனை தான் செல்வம் சேர்ந்தாலும் அதை கொடுக்குற மனப்பான்மை வரலன்னா அதுக்கு பேர் லோபம். கிருஷ்ணர் சொல்கிறார், நரகத்துக்கு வாசல் மூணுங்கிறார். நரகத்துக்கு மூணு வாசல் இருக்கான். அதெல்லாம் இதெல்லாம் புராணத்தில் கிடைக்காது, பகவத்கீதையில் தான் பார்க்கலாம். புராணத்துல எல்லாம் வாசல் வேறையா இருக்கு. ஆனா பகவத்கீதையில சொல்ற நரகத்துக்கு வாயில் மூன்று, த்ரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனமாத்மனஹா. என்னதுன்னா, காம க்ரோதஸ்ததா லோபஹ தஸ்மாதே தத்ரயம் த்யஜேத். காமஹான்னு சொன்னா விருப்பு, அளவுக்கு மீறின பேராசை. அப்புறம் குரோதா வெறுப்பு கோபம், லோபஹா, லோபஹான்னா பொருளை வைத்து கொண்டு கொடுக்காத மனப்பான்மை. அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் லோபத்துக்கு எதிர்ப்பதம் தானம், கொடு. சில பேர்லாம் நம்ம படிச்சிருக்கோம், தங்கிட்ட இருக்கிற தனக்கு சாப்பாட்டுக்கு இருக்கிறத கூட எடுத்து கொடுத்ததாக கதைகள்லாம் படிக்கிறோம். அந்த லோபம் நீங்க வேண்டும். அந்த லோபத்தையும் சொல்கிறார், என்கிட்ட நிறைய லோப புத்தி இருக்குது. உலோபின்னு தமிழில் எழுதுவாங்க, உலோபி. எச்சக்கையால் கூட காக்காயை ஓட்ட மாட்டான் அப்படின்னா, அது எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்க. எச்சக்கையால் காக்காயை ஓட்டினா எச்சையில் கையில் இருக்கிறதெல்லாம் செதறிடும், காக்கா சாப்பிட்டுடும். ஆகவே அதான் அது அர்த்தம், எச்சக்கையால் காக்கணும். எச்சக்கையினால அது வந்து அதை கூட அவ்வளோ மிச்சமாக வச்சுப்பான்னு அர்த்தம், நல்லா சாப்பிட்டுடுவான், எல்லாம் வச்சுக்கிறது இல்லை அவ்வளோ தூரம் அந்த லோப புத்தி. ஆனால் இது வந்து என்னென்னா பேராசைன்னு மொத்தடிவோம். இவங்கெல்லாம் வந்து அவரும் செலவு பண்ணிக்க மாட்டார், அதான் விசேஷம். அவரும் தனக்கும் செலவு பண்ணி என்னத்துக்கு சம்பாதிக்கிறதுனா, நம்ம வந்து வாழ்கிறதுக்காகவும் தானம் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம வாங்குகிறோம், பொருளை சம்பாதிக்கிறோம். நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது, பொருளை அனுபவிப்பவன் பொருளை வழங்குபவன் இருவரும் பொருளின் பயனை பெறுகிறார்கள். பொருளை அனுபவிப்பவன் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறான், நல்லா பங்களாவை கட்டி நல்ல கார்லாம் வச்சு நல்ல சௌகரியங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு அனுபவிக்கிறான். பொருளை அனுபவிப்பவன் பொருளின் பயனை பெறுகிறான், பொருளை பிறருக்கு வழங்குபவன் பொருளின் பயனை பெறுகிறான். ஆனால் சேர்த்து வைப்பவன் பொருளின் பயனை பெறதில்லை, பொருளை பாதுகாக்கிறான் பூதம் மாதிரி. ஆகையினால பொருளை அப்படியே வச்சிருந்து என்ன பண்ணுறது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், பாலத்துக்கடியில் நீர் வந்துட்டு போற மாதிரி பொருள் நம்ம கிட்ட வந்து போகணுமே தவிர, பொருள் அப்படியே தேங்கினா துர்நாற்றம் தான் எடுக்கும். ஆகையினால பொருளை அதுக்காக வேண்டி ஒரு அடியே அள்ளி கொடுக்கணும்னு சொல்லலை, அளவா கொடுக்கணும். கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேதம் அதனால நிறைய பற்றி இதை பற்றி புகழ்ந்து சொல்கிறது. தானமிதி சர்வாணி பூதானி பிரசகம் சந்தி தானாநாதி துஷ்சரம் தஸ்மாத் தானே ரமந்தே. நிறைய இருக்கு இதை பற்றி. தானம் யஜ்ஞானாம் வரு சந்தக்ஷிணா லோகே தாதாரகம் சர்வபூதான்யுபஜீவந்தி தானே நாராதி இரபானுதந்த தானேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி. யஜ்ஞ தான தபஃ கர்ம, யஜ்ஞம் தானம் தபஸ், இது மூணும் மனிதனுக்கு முக்கியமான கடமை. அந்த காலத்துல எல்லாம் ஸ்வதர்மம்னு சொன்னா பிராமணனுக்கு ஒரு தர்மம், க்ஷத்ரியனுக்கு ஒரு தர்மம், வைசியனுக்கு ஒரு தர்மம்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் போயாச்சு, இப்போ எல்லாருக்கும் பொதுவாக மூணே தர்மந்தான். கடவுளை தினமும் வணங்குறது யஜ்ஞம், அப்புறம் தானம். தானம்னு சொன்னால் பொருளை வழங்குதல், தபஹா அப்பப்போ இடையில இடையில ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சிக்கிறது, பேசுறத கொஞ்சம் குறைக்கிறது, நம்முடைய வசதிகளை அப்பப்போ இடையிலடையில குறைச்சி குறைச்சி பழகிக்கிறது. ஆக இந்த தபஸ், யஜ்ஞ தான தபர்ம. எதுக்கு சொல்கிறேன், இந்த லோபம்ங்கிற குணம் இருக்கக்கூடாது. ஆனால் தாய்மானவர் சொல்கிறார், இந்த லோபம்ங்கிற குணம் என்கிட்ட நிறைய இருக்குது, கொடுக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் வச்சு வச்சு பீரோக்குள்ளே வச்சு பார்த்து நானும் யூஸ் பண்ணாமல் பார்த்து கொண்டே இருப்பேன், அதான் எனக்கு திருப்தி. நான் போனப்புறம் அப்படியே எடுத்துன்னு விடுவாங்க எல்லோரும், அப்படி தானே நடக்கிறது. அது அதுக்கு ஒரு பழமொழியே, ஒரு ஸ்லோகமே இருக்குது, அதாவது உலகத்திலேயே சிறந்த நன்கொடையாளர் யார் என்றால் லோபின்னா. எப்படி பாருங்க, இதெல்லாம் வந்து கேலி பண்ணுறது. ஏன்னா அவர் தான் தொடாமையே அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போயிடுறாராம். ஏன்னா அவர் தொடறது இல்லை, அடுத்தவங்க எடுத்துக்கிறாங்க. இவர் போன உடனே இவர் இடுப்புலேருந்து சாவியை எடுத்து அவங்க திறந்து எடுத்துக்கிறாங்க. அவருக்கு ஏதோ போனதுக்கு அங்கே சுடுகாட்டுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டு பாக்கெல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து. இவர் தான் வெரி குட் டொனேட்டராம், தொடாமையே கொடுத்துட்டு போயிடுறாருன்னா. இல்லை லோபம், லோபம் அருள் இன்மை கூட கலந்து உள் இருக்க அனுகிரகமே கிடையாது. பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு நல்ல குணங்கள்லாம் வருமா. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், பகவானே எனக்கு அது கொடு, எனக்கு வந்து கொஞ்சம் இந்த கடனை கொஞ்சம் சீக்கிரம் தீர்த்து வையேன், எனக்கு வந்து இந்த நாலாவது பையனுக்கு கொஞ்சம் சரியாக இது பண்ண. நாலாவது பையன்லாம் இப்போ கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, வந்து இவனுக்கு அதை சரி பண்ணி வையேன், இவனுக்கு இது பண்ணு. எல்லாம் பழைய காலத்து எக்ஸாம்பிள் இதெல்லாம். பகவான் கிட்ட போய் பகவானே எனக்கு பொறாமை இல்லாமல் பண்ணேன் பகவானே, என்கிட்ட இருக்கிற இந்த லோப புத்தி எல்லாம் போகட்டும், இன்னும் கூட எனக்கு இந்த வச்சுக்கணும் வச்சுக்கணுங்கிற மனப்பான்மை இருக்கிறதுலாம் போகணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட அதை பிரார்த்தனை பண்ணப்படாதா? அது இறக்கிற குணர் தான் கிணறு தான் ஊறும்னா கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் அது வர்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு சந்தேகம், கொடுத்தா வருமா என்னமோ சாமியார் சொல்ல, அவருக்கு வந்திருக்கலாம் நம்ம அவரை சொல்கிறத நம்பி நாமளும் கொடுத்தோமானா, இருக்கிறதும் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னா பயம் இருக்கும் எல்லாருக்கும், மனசே வராது. இல்லை அவ்வியம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு பொறாம குணம் போகணும், எனக்கு அகங்காரம் போகணும், இந்த கர்வம் போகணும், இந்த லோபம் நீங்கணும், அனுகிரகம். அருள் இன்மைன்னா என்ன அர்த்தம்? அருள் இன்மை கூட கலந்து உள்ளிருக்க, ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் இதுக்கு. இறைவனுடைய அருளே இல்லாத தன்மைன்னு சொல்லலாம், ஆனால் இங்கே பொருந்தலை. இறக்க குணங்கிறது கொஞ்சம் கூட எங்கிட்ட இல்லவே இல்லை. யாராவது ரோட்டில் கதறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இவனுக்கெல்லாம் நம்ம செஞ்சவன் நம்ம கதி எகுதி என்ன, கொஞ்சமாவது கருணை வைக்கக்கூடாதா? அருள் இன்மைன்னு சொன்னால் இரக்கமில்லாத தன்மை, இரக்க குணங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. என்ன பெண்ணென்றால் பேயும் இறங்கும்னா, அது பழமொழி, பேயும் இறங்கும். சாதாரண மனிதன் வந்து இன்னொருத்தர்கிட்ட இரக்கம் காட்டுறதுங்கிறது அபூர்வமாக இருக்கிறது. விவேகானந்தர் சொல்கிறார், அவர் அங்கே போய் வெளிநாட்டில் போன உடனே அவருக்கு இந்த ஏன்னா இங்கே நிறைய சுற்றி பார்த்துருக்காரா, நிறைய எங்கே பார்த்தாலும் ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டம் வருமே, எல்லாம் பார்த்த உடனே அங்கே போன உடனே இந்தியாவை நினச்சி நினச்சி அழகாராம். அப்படிலாம் நிறைய படிக்கிறோம் நான். அவர் அவருடைய லெக்சர்ஸ்லாம் சொல்கிறார், நீங்கள்லாம் இங்கே இவ்வளவு வசதியாக இருக்கீங்க, சௌரியமாக இருக்கீங்க, எத்தனை மக்கள் அங்கே, அது மாத்திரம் இல்லை இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் நிறைய இங்கேருந்து கொள்ளையடிச்சது, அதெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு நிறைய சொல்கிறார். லண்டனில் பேசுகிற போது, எங்கே பேசுகிற போதும், எங்கே பேசினாலும் சொல்கிறார், அங்கெல்லாம் எத்தனை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா, அதை பற்றி யாராவது நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு வியாதின்னு நினைக்காதீங்க, ஆனால் அது ஒரு குணம். அது வள்ளுவர் அதை சொல்கிறார், அருளுடைமைன்னே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறதுனால பார்க்கும்பொழுது தெரிகிறது, இரக்க குணம் மனிதனுக்கு தேவை. எவ்வுயிரும் என்னுயிர் போல் இறங்க வேண்டும், எல்லா உயிரும் நம்ம உயிர் நம்மளை போன்றது என்று கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. ஆத்மௌபம்யேன சர்வத்ர, எனக்கு மாத்திரம் நல்ல காஃபி, நம்ம வேலைக்காரனுக்கு அந்த சிக்கரியை போடு கொஞ்சம்னா, எவ்வளவு எவ்வளவு மோசமான குணங்கள் இதெல்லாம். நமக்கு அதை சுபாவமே வரமாட்டேங்க, நம்ம மாத்திரம் நல்லதெல்லாம் சாப்பிடணும், நமக்கு வேலைக்காரங்களுக்கெல்லாம் மோசமானதை கொடுக்கணும், எப்படி இதெல்லாம்? இந்த இரக்க குணங்கிறது இல்லை, அதை வர்ணிக்கிறார் தாய்மானவர். அருளின்மை கூட கலந்து உள் இருக்க, வரகவே மாட்டேங்கிறது, இரக்க குணமே வருவதில்லை. முடிஞ்ச வரைக்கும் செய்யணும், அதுக்காக வேண்டி எல்லாருக்கும் இறங்க முடியாது, நம்ம என்ன கடவுளா? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் இறக்கப்பட்டு உதவி செய்யத்தான் வேணும். படிக்கிறோம், இதில் நியூஸில் பார்க்குறோம், எங்கேயோ ஒரு நாட்டில் வந்து மக்கள் பசியினால் துடிக்கிறாங்க, ஒன்றும் அப்படியே எலும்பெல்லாம், எத்தியோப்பியாவை பார்க்குறோம், அப்படியே எல்லாம் வயசானவங்க 20 வயசானவெல்லாம் அப்படியே சுருங்கி கிடக்கான், இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஒரு நாட்டில் வந்து இப்படி இருக்குது, இன்னொரு நாட்டில் இப்படி இருக்குது. இந்த இறக்க குணம் நம்மளால் முடியுதோ இல்லையோ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், கடவுளே அவங்களுடைய வறுமையெல்லாம் நீக்கு, அவங்களுக்கு எல்லாம் கொடு, நம்மளால் முடிஞ்சது. அந்த இறக்க குணம் இல்லை என்கிறார் தாய்மானவர் இந்த பாடலில். அருளின்மை கூட கலந்து உள் இருக்க, மேல் ஆஷா பிசாச்ச முதலாம் வெவ்விய குணம் பல இருக்க, வெவ்விய குணம் பல இருக்க, வெவ்வியன்னா கொடிய, அதுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது, நிறைய பேராசை. பேராசையே ஒரு பிசாச்சோடு சொல்கிறார், பேராசை என்னும் பிசாச்ச முதலாம் வெவ்விய குணம் பல இருக்க. கெட்ட குணங்களை வர்ணிக்கிறது அவருக்கே கஷ்டமாக இருக்குது, அதனால் பொறாமை உள்ளத்தில் இருக்குது, அகங்காரம் அதிகமாக இருக்கிறது, லோப புத்தி என்னிடத்தில் இருக்கிறது, இரக்க குணம் கிஞ்சித்தும் எனக்கு இல்லை, மேல் இதுக்கெல்லாம் மேலாக பேராசை என்னும் பிசாச்சு என்னிடம் குடியிருக்கிறது. இது போன்ற வெவ்விய குணம் பல இருக்க, கெட்ட குணங்கள் பல இருக்க, என் அறிவோடு மெய்யன் நீ வீற்றிருக்க விதி இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் எனக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. இவ்வளவு கெட்ட குணம் என்கிட்ட இருக்கிற போது உன் உள்ளே இறைவன் வீற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு மகான் வந்து உபதேசம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. படுமோசமான கெட்ட குணம் இருக்குது, அவங்ககிட்ட போய் இறைவன் உன்னை உள்ளத்திலே வீற்றிருக்கிறார்னு சொன்னால் அவன் நம்புவானா? உடனே இறைவன் உன்னுடைய அது அப்படி சொல்லிக்கிறார், தன்னை சொல்கிறார், இவ்வளவு கெட்ட குணம் இருக்குது எங்கிட்ட, நீ இருக்கேன்னு சொன்னால் என்னால் ஜீரணிக்கவே முடியல, ஆனால் இன்னொரு கருத்தை விசாரிக்கிற போது நீ இருக்கிறேன்னு என்னால் ஒத்துக்கொள்ள முடிகிறது. அதுதான் பூர்ணத்துவம். இறைவன் இடத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் வரையறுக்கப்படாதவனாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கிறான். அங்குங்கினாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறான். எள்ளில் எண்ணெய் போல் வியாபித்திருக்கிறான். விறகில் தீயை போல வியாபித்திருக்கிறான். பாலில் நெய்யை போல வியாபித்திருக்கிறான் என்று சொல்லுவது போல பரிபூரணமாக இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற காரணத்தால் அதை மறுக்க முடியவில்லை. அப்போ இந்த வார்த்தை இந்த பாடலில் என்னென்று தெரியுதுன்னா, எவ்வளவோ தீய குணம் இருந்தாலும் நீ என்னுடைய உள்ளத்தில் வீற்றிருக்கிறாய் என்ற கருத்தை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்றாலும் சாஸ்திரங்கள் பொய் சொல்லாது, அது உண்மையைத்தான் சொல்லுகிறது. இதை உணர வேண்டுமென்றால் நான் இந்த தீய குணங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மறைமுகமான கருத்து. இறைவன் எத்தகைய தீய குணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இதே தான் இன்னொரு இடத்துல சொல்லுவார் தாயுமானவர், இரும்பு நேர் வஞ்சக கள்வன் ஆனாலும் உனை இடைவிட்டு நிற்பது உண்டோ? நான் அவ்வளவு மோசமானவனாயிருந்தாலும் என்னை விட்டு நீ ஒருபொழுதும் பிரிகிறாயா? ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேங்கிறார் மாணிக்கவாசகர். அதனால் உன்னை அறிந்து கொள்ளாதவர்களுடைய உள்ளத்திலும் நீதான் விளங்கிக் கொண்டிருக்கிறாய். இவர் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே நம்மிடத்துல தீய குணம் இருக்கிறதுனால இறைவன் நம்மிடத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இறைவன் இருக்கிறார், தீய குணங்கள் நீக்கினால் அவர் தெள்ளத் தெளிவாக விளங்குவார் என்பது கருத்து. எனவே தீய குணங்களை நன்கு நீக்குவதற்கு முயற்சி செய்து இறைவனை நன்கு உணர வேண்டும் என்று நாம் இந்த பாடலிலிருந்து பாடம் நீதி பாடம் பெற வேண்டும். இதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்து. இறைவனை புகழ்ந்து பாடி, இறைவா நீ என் உள்ளத்தில் இருக்கிறாய், என்னிடத்தில் தீய குணங்கள் இருப்பதால் அதை நான் நன்றாக உணர முடியவில்லை, என்னுடைய தீய குணங்களை அகற்று உன்னை நான் நன்றாக உணர்வதற்கு அருள் புரிவாய் என்பது இந்த பாடலின் கருத்து என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன்.